வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பழங்குடி மக்களின் கௌரவம் மற்றும் வளர்ச்சிக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியிருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்தல் கால சோதனைகளின் போது நாடு முழுவதும் இதுவரை 4,650 கோடி ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களால் நாட்டில் வரி நிர்வாகம் மேம்பட்டு வரி ஏய்ப்பு குறைந்து இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 102 தொகுதிகளில் வரும் 19 தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடையும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அகஸ்தியர்பட்டியில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். குடும்ப கட்சிகள் தங்களின் ஊழலால் தமிழகத்தின் வளர்ச்சியை பாழ்படுத்திவிட்டதாகவும் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சிக்கே ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார். பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையில் வேளாண்மை மற்றும் மீன்வளத்துறைக்கு பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த அறிக்கையை மோடியின் உத்தரவாத அறிக்கை என்றே தமிழக மக்கள் அழைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கேரள மாநிலம் ஆலத்தூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் திரு நரேந்திரமோடி உரையாற்றினார். நடப்பு மக்களவைத் தேர்தல் நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். சாதாரண மக்கள் குறிப்பாக ஏழைகளின் நலனை உறுதிப்படுத்துவதே பாரதிய ஜனதாவின் முக்கிய முன்னுரிமை என்றும் கட்சியின் தேர்தல் அறிக்கை வளர்ச்சி பற்றிய நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்தியில் முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு இந்தியாவை பலவீன நாடாகவே வைத்திருந்த நிலையில் பிஜேபி அரசுதான் வலுவான நாடாக மேம்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். கேரளத்தில் உள்ள இடதுசாரி அரசு மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை தடைப்படுத்துவதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றால் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அயராது தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று மாலை கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பழங்குடி மக்களின் கௌரவம், பாதுகாப்பு மற்றும் பழங்குடி மக்கள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதிப்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியிருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் உனாங்கோட்டி மாவட்டத்தில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் பழங்குடியினர் நலத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை மோடி அரசு 24,000 கோடி ரூபாயிலிருந்து 1,25,000 கோடி ரூபாயாக உயர்த்தியிருப்பதாகவும் விடுதலை பெற்ற 25 ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில்தான் பழங்குடி பெண் ஒருவர் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்த்தப்பட்டதாகவும் கூறினார். திரிபுராவை முன்னேறிய மாநிலமாக மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையே மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் அலை வீசுவதை தெளிவாக காண முடிவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் மொழி, மதம் மற்றும் பிராந்திய ரீதியிலான பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதே மிகப்பெரிய சவால் என்றும் கூறினார். மேற்குவங்கத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களை திரிணாமுல் காங்கிரஸ் தடுப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சிலிகுரியில் உள்ள பக்டோக்ரா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு மாநில மக்களை புறக்கணிப்பதாகவும் வடக்கு வங்கத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக சிலிகுரியில் வர்த்தக சமூகத்தினரின் கூட்டம் ஒன்றில் திரு அனுராக் தாக்கூர் கலந்து கொண்டார். பல்வேறு விளையாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார். தேர்தல் காலத்தில் பணம் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையிலான சோதனைகளின் போது சட்ட அமலாக்க அமைப்புகள் நாடு முழுவதும் இதுவரை 4,650 கோடி ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளன. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலின்போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களின் ஒட்டுமொத்த மதிப்பை விட இது சுமார் 3,475 கோடி ரூபாய் அதிகமாகும். விரிவான திட்டமிடல் மற்றும் மக்கள் பங்கேற்பு மூலமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு உதவியதன் மூலம் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகளை மீறியதற்காக 106 அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களால் நாட்டில் வரி நிர்வாகம் மேம்பட்டு வரி ஏய்ப்பு குறைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இதனால் வரி கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வரி விதிகளுக்கும் இணங்கும் போக்கு மேம்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்திய வருவாய் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் அதிகாரிகளுக்கு நாக்பூரில் உள்ள தேசிய நேரடி வரிகள் கழகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பின் நிறைவு விழாவில் இன்று அவர் உரையாற்றினார். வரி விதிப்பு மற்றும் வரி வசூல் நடைமுறைகள் காகிதம் மூலமாக அன்றி மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படுவதால் பொறுப்புணர்வும் வெளிப்படைத் தன்மையும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ரமேஷ் பைஸ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பிற்கான தேர்தல் ஆணையத்தின் ஸ்வீப் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான பிரத்யேக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் இதில் கலந்து கொண்டு தேர்தல் திருவிழா அழைப்பிதழ்களை வழங்கி உரையாற்றினார். தேர்தலில் தவறாமல் வாக்களிக்கவும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் திருநங்கைகள் இந்நிகழ்ச்சியின் போது உறுதியளித்தனர். முன்னதாக ஸ்வீப் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி வளாகத்தில் கல்லூரிகளுக்கு இடையே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்பைக் பெஸ்ட் என்னும் கையுந்து பந்து போட்டிகளை மாவட்ட உதவி ஆட்சியர் திரு யஷ்வந்த் மீனா இன்று தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் திருமதி லலிதா ராமகிருஷ்ணன், கல்லூரியின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு முதன்மை அதிகாரி திருமதி லதா பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 30 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு நாளை மாலை நடைபெறவுள்ள விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். உலக புரிதலுடன் பெரிதாக சிந்தித்து துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் திரு நரேந்திரமோடி போன்ற தலைவரால் தான் தேசிய முன்னேற்றத்தை சாதிக்க முடியும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா தற்போது விஸ்வ பந்துவாக மேம்பட்டுள்ளதாகவும் G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை உறுப்பு நாடுகளுக்கு திருப்தியான விதத்தில் இந்தியா நிர்வகித்து இருப்பதாகவும் கூறினார். உக்ரைன் போர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சவால்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளில் திரு நரேந்திரமோடி போன்ற வலுவான தலைவர்தான் இந்தியாவிற்கு உதவ முடியும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். முற்போக்கு சிந்தனை கொண்ட திரு நரேந்திரமோடி போன்ற ஒரு தலைவரும் தனி பெரும்பான்மையுடன் கூடிய வலுவான ஒரு அரசும் தான் தேசிய முன்னேற்றத்தை கொண்டுவர இயலும் என்று அவர் மேலும் கூறினார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் சீன துருப்புகளின் அத்துமீறல் குறித்து இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அறிக்கை கொடுத்திருப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் தவறானது, தீய நோக்கம் கொண்டது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோடை காலத்தில் பனி உருகத் தொடங்கும் போது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் 19 இடங்களில் சீன துருப்புகளின் அத்துமீறலுக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர் அறிக்கை கொடுத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பதிவில் கூறப்பட்டு இருந்தது. தெற்கு காஷ்மீரில் இமயமலை பகுதியில் அமைந்துள்ள அமர்நாத் பனிக்குகை கோவிலுக்கான யாத்திரை வரும் June 29 தொடங்க உள்ள நிலையில் இதற்கான ஆன்லைன் பதிவு நடைமுறைகள் இன்று தொடங்கியுள்ளன. யாத்ரீகர்கள் உரிய மருத்துவ சான்றிதழ்களுடன் இதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு அமர்நாத் யாத்திரை August 19 வரை 52 நாட்களுக்கு நடைபெறும். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன. நேற்று இரவு சென்னை மும்பை அணிகளுக்கு இடையே மும்பையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி 20 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி வரையிலும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகள், தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 38 டிகிரி வரையிலும் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மன்னார் வளைகுடா பகுதியில் மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகம், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு இயல்பை விட அதிகமாக பருவமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன் புதுடெல்லியில் இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் நீண்டகால சராசரியை விட 106% அதிக மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பழங்குடி மக்களின் கௌரவம் மற்றும் வளர்ச்சிக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்தல் கால சோதனைகளின் போது நாடு முழுவதும் இதுவரை 4,650 கோடி ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களால் நாட்டில் வரி நிர்வாகம் மேம்பட்டு வரி ஏய்ப்பு குறைந்து இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.